சாண்டில்யன் அவர்களின் கடல் வேந்தன் 9 அத்தியாயம். துணைவன் கிளேசியஸின் முதுகிலிருந்து கத்திக்குத்தையும் அதன் கீழ் வள்ளூரின் சிறகுகளைப் போல் குத்தப்பட்ட பச்சையை கண்டதும் கடல்வேந்தன் முகம் கல்லாகிவிட்டதையும் தன்னை தரத்தரவின்றி அறைக்கு இழுத்து வந்து அறை கதவை சாத்தி இன்று கண்டதை யாரிடமும் சொல்லாதே என்று எச்சரித்ததையும் சொன்னால் தனது உயிர் அறை காசு பெறாது என்பதையும் அவன் உரைத்த போது சொற்களிலும் முகத்திலும் விரிந்த கவலையையும் கண்ட நிலக்கள்ளி மெதுவாக கேட்டால், இது உங்கள் மரக்கலம் தானே என்று. ஆமாம் என்பதற்கு அறிகுறியாக தலையை அசைத்த கடல்வேந்தன்,
இருந்தாலும் இங்குள்ள மாலுமிகள் கொள்ளைக்காரர்கள். வேறு ஒரு தலைவன் தங்களுக்கு அதிக கொள்ளையை சம்பாதிக்க முடியும் என்று நினைத்தால் பழைய தலைவனை கொல்லவும் துணிவார்கள் என்று கடல்வேந்தன். என்னை பற்றி எனக்கு கவலை இல்லை. இவர்களை அடக்கவும் அவசியமானால் அழிக்கவும் எனக்கு வழி தெரியும். ஆனால் நீ இருப்பதில் இடைஞ்சல்கள் இருக்கின்றன என்றான்.
நிலக்கள்ளி அந்த அறையின் சாத்திய கதவை நோக்கினாள் ஒரு வினாடி. பிறகு சென்று அதை தாழிட்டு திரும்பி வந்து கடல்வேந்தன் திண்ணிய தோள்களின் மீது தனது கைகளை வைத்து அவனை கூர்ந்து நோக்கினாள்.
நிலக்கள்ளி, அபாயத்தை பற்றி அஞ்சுபவள் என்று நினைக்கின்றீர்களா?
நிலக்கள்ளி அபாயத்தை பற்றி அஞ்சுபவள் என்று நினைக்கின்றீர்களா என்று வினவினாள். அவன் கண்களோடு தனது கண்களை கலந்து கடல்வேந்தனின் கண்கள் அவள் இதயத்தை ஊடுருவி விடுவன போல் அவள் கண்களை நோக்கின.
இல்லை நிலக்கள்ளி, நான் அப்படி நினைக்கவில்லை. மரணத்தை சற்றும் இமை கொட்டாத துணிவோடு வரவேற்பாய் என்பது எனக்கு தெரியும். ஆனால் மரணத்தை விட கொடிய அபாயங்கள் இருக்கின்றன என்றான் கடல்வேந்தன்.
அவன் எதை குறிப்பிடுகின்றான் என்பதை நிலக்கள்ளி புரிந்து கொண்டதால் புன்னகை செய்தாள். வேந்தரே, இந்த நிலக்கள்ளியின் மீது இஷ்டவிரோதமாக கை வைக்க துணிபவன் இனிமேல்தான் பிறக்க வேண்டும். என்னை பற்றி கவலை வேண்டாம். ஆனால் கிளேசியஸின் முதுகின் காயத்தை கண்டதும் ஏன் அத்தனை கவலை கொண்டீர்கள் என்று நிலக்கள்ளி வினவினாள்.
கடல்வேந்தன் அவள் இடையை பிடித்து அழைத்து கொண்டு போய் அங்கிருந்த பஞ்சனையில் உட்கார வைத்தான். பிறகு அந்த அறையில் குறுக்கும் நெடுக்குமாக சில வினாடிகள் தீவிர சிந்தனையோடு உலாவினான்.
மீண்டும் உலாவலை நிறுத்தி அவள் எதிரில் வந்து நின்று கொண்டு,
நிலக்கள்ளி, அமைச்சர் சொன்ன கதையை நீ கேட்டாயல்லவா என்று வினவினான்.
கேட்டேன் என்று சர்வசாதாரணமாக சொன்னாள் நிலக்கள்ளி.
மன்னர் காப்பாற்றி அரண்மனையில் சிகிச்சை செய்த சிறுவனின் முதுகில் கத்தி குத்து இருந்ததாக உன் தந்தை குறிப்பிட்டார் என்று கடல்வேந்தன் வாசகத்தை முடிக்காமல் விட்டான்.
ஆம், குறிப்பிட்டார்.
லேசியஸின் முதுகில் கத்தி குத்து விழுந்த வடு இருக்கிறது.
ஆம், கவனித்தேன் அதையும்.
அதன் கீழ் குருவாளின் பிடியை போல பச்சையும் குத்தப்பட்டிருக்கிறது.
பார்த்தே, நிலக்கள்ளியின் பதிலில் ஏதோ ஒருவித சந்தேகம் ஒலித்தது. கடல்வேந்தன் விளக்கினான் காரணத்தை.
நேற்று வரை இந்த பச்சை குத்தப்படவில்லை அவன் முதுகில் என்று கூறியவன், கிளேசியஸ் வேண்டும் என்று இந்த பச்சையை குத்திக் கொண்டிருக்கின்றான். அதற்காகவே அவன் மரக்களத்தை விட்டு நேற்று கரைக்கு வந்திருக்கின்றான். வேண்டும் என்று இந்த பச்சையை இன்று என்னிடம் காட்டியிருக்கின்றான். இதுவரை கிளேசியஸ் முதுகை யாரிடமும் காட்டியதில்லை. மேல் சட்டை இல்லாமல் அவனை யாரும் பார்த்ததில்லை. மரக்களத்தை அலம்பும் போதும் அவன் சிறு சராயுடன் மேலங்கையை அணிந்தே வருவான். இன்றுதான் கீழ் சராயை மட்டும் அணிந்து முதுகை காட்டியிருக்கிறான். இதற்கு என்ன காரணம் என்று நினைக்கின்றாய் என்று விவரித்து ஒரு வினாவையும் தொடுத்தார்.
நிலக்கள்ளிக்கு காரணம் புரிந்து இருந்தது. ஆனாலும் முழு மர்மத்தையும் அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நீங்கள் அவனை யார் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அங்கே இல்லாமல் தளத்தை சுத்தம் செய்ய முற்பட்டிருக்கின்றான். மன்னரால் காப்பாற்றப்பட்டவன் தான் தான் என்பதை உணர்த்த பச்சை குத்தி கொண்டிருக்கலாம் என்றாள் நிலக்கள்ளி.
அவள் சொன்னது சரி என்பதற்கு அறிகுறியாக தலையசைத்து விட்டு, சொன்ன காரணம் சரிதான், ஆனால் காரணம் அத்தோடு நிற்கவில்லை. இந்த குருவாளை சரியாக பார். சிறகின் கீழ் எழுதப்பட்டிருக்கும் வரிகளையும் படிக்க முடிந்தால் படி என்று கூறி குருவாளை நிலக்கள்ளியின் கையில் கொடுத்தார்.
குருவாளை இருமுறை திருப்பி பார்த்தால் நிலக்கள்ளி எதுவும் புரியாததால் கடல்வேந்தனை நோக்கி, நீங்களே சொல்லுங்கள் என்றார்.
இந்த குருவாள் யவன ராஜ பரம்பரையை சேர்ந்தது. இவன் யார் என்ற குடும்ப விவரம் கிரேக்க மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது என்று விளக்கிய கடல்வேந்தன், இவன் தான் யார் என்பதை இதுவரை என்னிடம் சொல்லவில்லை. ஆனால் இன்று சொல்கின்றான் தான் யவனராஜ பரம்பரையை சேர்ந்தவன் என்பதையும் குறிப்பிடுகின்றான். அது உண்மையானால் முசிறி கிரேகர்கள் அனைவரும் அவனது சொருப்படி கேட்பார்கள். இந்த முசிறி மாநகரை அவர்கள் ஆக்கிரமித்துக் கொள்ள முயன்றால் அவர்களை அடிவகுத்து நடத்த உரிமை உள்ளவன் கிளேசியஸ் தான் என்றும் கூறினார்.
நிலக்கள்ளியின் முகத்தில் வியப்பும் கவலையும் ஓரளவு அச்சமும் விரிந்தது. அப்படியானால் இந்த ஆபத்தை பற்றி மன்னருக்கு தெரிவிக்க வேண்டாமா என்று வினவினாள் நிலக்கள்ளி கவலை நிரம்பிய குரலில்.
கடல்வேந்தன் அவள் கண்ணங்கள் இரண்டையும் தனது கைகளால் பிடித்துக் கொண்டான். நிலக்கள்ளி, மன்னரிடம் இதை தெரிவிப்பதில் பயனில்லை. இந்த ஆபத்து உண்மையானது என்பதை இமயத்தையே வெற்றி கொண்ட சேரமாமன்னர் நம்புவது கஷ்டம். அப்படியே நம்பினாலும் அதை அலட்சியம் செய்வது சகஜம். இதை நாமே தான் சமாளிக்க வேண்டும் என்று கூறி குனிந்து அவள் இதழ்களை தனது இதழ்களால் லேசாக தொட்ட கடல் வேந்தன், நீ எதையும் காணாதது போல் நடந்து கொள் என்று புத்தியும் சொல்லிவிட்டு அறை கதவை திறந்து கொண்டு வெளியே சென்று விட்டார். சற்று நேரத்துக்கு எல்லாம் அவன் தளத்தில் நின்று மாலுமிகளையும் அதட்டும் சத்தம் பெரிதாக கேட்டது. அந்த சத்தத்தாலும் அதை அடுத்து மாலுமிகள் துரிதமாக தளத்தை சரசரவென்று துடைப்பத்தால் தேய்த்த ஒளியாலும் இத்தனைக்கும் இடையில் அலுவலின் போது மாலுமிகள் வழக்கமாக பாடும் ஓடப்பாட்டை தொடங்கியதால் ஒலித்த இசையாலும் அமர்கள்ளப்பட்ட தளத்தை பார்க்க அறை வாயிற்படியிலிருந்து நிலக்கள்ளி வெளியே எட்டி பார்த்தாள். அன்று காலை கதிரவன் வீசிய ஒளியால் மரக்கலம் மோகனகரமாக காட்சியளித்தது. சூரிய ஒளியில் பளபளத்த கழிவு நீர் அலைச்சலும் மாலுமிகள் உடல்களில் துளிர்த்த வியர்வைகளை ஊடுருவிய காலை சூரியன், கதிர்கள் விளைத்த பற்பல ஒளி பிரதிபிம்பங்களும், மரக்கலத்தின் நடுவில் இருந்த இரு பாய்மர சீலைகளில் தீட்டப்பட்டிருந்த சித்திரங்களும் தளத்தின் அழகை பல மடங்கு அதிகப்படுத்தியிருந்தன. நங்கூரத்தில் ஆடி நின்ற அந்த மரக்கலம் காலை காற்றின் விளைவாக லேசாக அசைந்தது கூட கண்களையும் இதயத்தையும் பறிக்கும்படியாக அமைந்திருந்தது. அந்த வெயிலில் தரைகளை கழுவிய மாலுமிகள் குனிந்து ஆடி பணி செய்த முறையிலும் ஓர் ஒழுங்கு இருந்தது. அவர்கள் உடல்களின் அசைவுகளில் ஒரு கட்டுப்பாடு இருந்தது. ஏதோ எந்திரங்கள் வேலை செய்வது போல் வேலையை தொடங்கிய மாலுமிகள் நேரம் ஏற ஏற துரிதமாக வேலை செய்ததால் மிக துரிதமாக அவர்கள் உடல்கள் ஆடின. ஒரு கூட்டு நடனம் நடப்பது போன்ற பிரமையை அளித்தது நிலக்கள்ளிக்கு. ஆகவே அவள் கடல்வேந்தன் அறையிலிருந்து வெளியே வந்து பக்கப்புறமாக யார் கண்ணிலும் படாமல் நகர்ந்து மரக்கலத்தின் மேற்பகுதியை அடைந்து பக்க பலகை ஓரமாக நடந்து சென்றாள். அந்த மரக்கலத்தின் நடுவில் கடல்வேந்தன் அறைக்கு நேர்புற கோடியில் ஒரு சிறு அறை இருந்தது. அந்த அறையின் கதவில் குருவாளால் வெட்டப்பட்ட ஒரு உருவம் இருந்ததை கவனித்தாள் நிலக்கள்ளி. அந்த உருவம் கிட்டத்தட்ட கிளேசியஸின் முகத்தை போல் இருக்கவே அது அவன் அறையாகத்தான் இருக்க வேண்டும் என்று ஊகித்துக் கொண்டவள் அறைக்கதவு பாதி திறந்திருந்தது கண்டு உள்ளே மெல்ல எட்டியும் பார்த்தாள். அடுத்து அவள் திகில் வசப்பட்டாள். உள்ளே வரலாம் என்று உள்ளிருந்து வந்தது கிளேசியஸின் குரல். அவன் எப்பொழுது தனது அலுவலை முடித்துக் கொண்டார் என்பது அவளுக்கு விளங்கவில்லையாதலால் அவள் உடனடியாக உள்ளே செல்லாமல் வாயிற்படியிலேயே நின்று, மன்னிக்க வேண்டும், நீங்கள் உள்ளே இருப்பதை பார்க்கவில்லை என்று கூறிவிட்டு திரும்ப முயன்றாள். மீண்டும் கிளேசியஸின் குரல் ஒலித்தது. இங்கு அச்சப்படை எதுவும் இல்லை, தைரியமாக வாருங்கள், கப்பல் தலைவியாரை யாரும் எதுவும் செய்ய முடியாது என்று உள்ளே நுழைந்த நிலக்கள்ளி அந்த அறை பலகைகளில் கத்தியால் பற்பல உருவங்கள் செதுக்கப்பட்டிருப்பதை கண்டாள். ஒரு பெண்ணின் பெரிய நிர்வாண படம் செதுக்கப்பட்டிருந்ததை கண்டு திரும்ப முயன்றவளை நோக்கி, அம்மணி, அந்த படத்தில் தவறு ஏதும் இல்லை, அது கிரேக்கர்களின் அழகு தெய்வமான வீனஸின் படம் என்று விளக்கினார். இருக்கட்டும், நான் வருகின்றேன் என்று கூறிவிட்டு துரிதமாக வெளியே சென்றுவிட காலை எடுத்து வைத்தாள். வைத்தவள் சற்றென்று தானாகவே நின்றாள். அந்த அறையின் ஒரு புறத்தில் சேரன் செங்குட்டுவனின் உருவம் செதுக்கப்பட்டிருந்தது. அவன் காலடியில் ஒரு யவன மங்கை படுத்து கிடந்தாள். அவள் தலை மன்னன் திருவடிகளை தலையணையாக கொண்டிருந்தது. அந்த இரு உருவங்களை மாறி மாறி கண்கொட்டாமல் பார்த்தாள் இலக்கள்ளி. சேர மன்னனுக்கு யவன நாட்டு காதலியும் இருந்திருக்கின்றார்களா என்று மனதுக்குள் கேட்டுக்கொண்டால், இருப்பினும் ஏதும் அறியாதது போல அவர் யார் என்று வினவினாள். படத்தில் இருப்பவர் என் தந்தை, அவர் காலடியில் கிடப்பவள் என் தாய் என்று விளக்கிய கிளேசியஸ் தான் உட்கார்ந்திருந்த மஞ்சத்தில் இருந்து எழுந்து வந்து நிலக்கள்ளி பக்கத்தில் நின்று கொண்டான். அம்மணி, ஒன்று சொல்வேன், கேட்பீர்களா என்றார். சொல்லுங்கள். நிலக்கள்ளியின் குரல் வறண்டு கிடந்தது. இரவு வரை இந்த மரக்கலத்தில் இருக்க வேண்டாம், பிற்பகலிலேயே கரைக்கு சென்று விடுங்கள் என்று கிளேசியஸின் குரல் வறண்டிருந்தது. இதை வேந்தரிடம் சொல்லுங்கள் என்று நிலக்கள்ளி வாயிற்படியை நோக்கி திரும்பினாள். மாலுமி ஒருவன் அங்கு அவளுக்கு சிற்றுண்டி கொண்டு வந்திருந்தான். இங்கேயே சாப்பிடுகின்றீர்களா என்று வினவினான் அந்த மாலுமி. குடிக்கு வருகின்றேன் என்றாள் நிலக்கள்ளி. அவனோடு மரக்கலத்தின் சுக்கான் இருந்த கோடியை அடைந்து தளத்தரையில் உட்கார்ந்து கொண்டாள். உங்களோடு தலைவரும் கலந்து கொள்வார் என்று கூறிய மாலுமி உணவு தட்டை கீழே வைத்துவிட்டு சென்றான். அடுத்த சில வினாடிகளில் கடல்வேந்தனும் அங்கு வந்து அவள் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டான். அவனுக்கு மாலுமி உணவை கொண்டு வரவே அதை எடுத்து புசித்த வண்ணம் கடல்வேந்தன் அவளை நோக்கி, உன்னை யார் அறையை விட்டு வெளியே வரச் சொன்னது என்று வினவினான். நான் இங்கு சிறையிலா இருக்கிறேன் என்று கேட்டாள் நிலக்கள்ளி. கடல்வேந்தன் அதற்கு பதில் சொல்லவில்லை. கிளேசியஸ் என்ன சொன்னார் என்று வினவினாள். குறிப்பாக எதுவும் சொல்லவில்லை, என்னை இன்று பிற்பகலிலேயே கரைக்கு செல்லும்படி சொன்னான் என்றாள் நிலக்கள்ளி. கடல்வேந்தன் தலையை அசைத்தான். அவன் முகத்தில் ஏதோ ஒரு பயங்கர சாயை விரிந்தது. உணவு அருந்தியதும் அறைக்கு போ, நான் அழைக்கும் வரை வெளியில் வராதே என்று கூறினான். அவன் சொன்ன வண்ணம் அறைக்குள் சென்றால் நிலக்கள்ளி. அவன் இரவு மூண்டதும் அறைக்குள் வந்தான். நீ கிளம்பலாம், உன்னை இன்று இரவு ஒப்படைப்பதாக உன் தந்தையிடம் கூறியிருக்கிறேன் என்று சொன்னான்.
நீங்கள் வரவில்லையா என்று கேட்டால் நிலக்கள்ளி,
இல்லை.
வேறு யார் எனக்கு துணை?
கடல்வேந்தன் நிதானமாக பதில் சொன்னான். லேசியஸ் என்று அவன் பதிலை தொடர்ந்து லேசியஸும் அறைக்குள் நுழைந்தான். இந்த பாட்காஸ்டை உங்களுக்கு வழங்கிய நான் முருகன். உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை முருகன் .dj என்ற இன்ஸ்டாகிராம் ஐடியின் மூலமாக தெரிவிங்க. மேலும் பல ஒளியோடை மற்றும் வானொலிகளை கேட்க சவுத் ரேடியோஸ் என்ற செயலியை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் நன்றி.